بأذنك يا فجر الإسلام كم تحل في الدرب الآلام بجلالك فالصبيغ الأعلام تتفتق بالوعي الأفنان وتعانق طلعتك الأيام بأذنك يا فجر الإسلام بأذنك يا فجر الإسلام أجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان من أجلك يا وحي القرآن فتعالى صيحات الميدان من أجلك ينتفض الإيمان من أجلك ينتفض الإيمان.
ورحمة الله وبركاته. إن الحمد لله، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. قال رسول الله صلى الله عليه وسلم சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சபையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எவர்கள் மார்க்க உபதேசங்களை கேட்க வேண்டும் என்று வீட்டிலிருந்து அல்லது கடைகளிலிருந்து இது போன்ற தாவாசல்களுக்கு வருகிற போது அல்லது பள்ளிவாசல்களுக்கு செல்கிற போது அவர்கள் இஸ்லாமிய பார்வையில் தாவா சென்றதுக்கு வரவில்லை, பள்ளிவாசலுக்கு வரவில்லை, மாறாக தரீக்கர்கள் ஜன்னா அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை கேட்க யார் நடந்து போறாங்களோ, எதை நோக்கி போறாங்களோ, நடந்து போகக்கூடிய அந்த பாதையை சொர்க்கத்து பாதை என்று ஹதீஸ் சொல்கிறது. செல்கின்ற அந்த இடத்தை சொர்க்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே இந்த மார்க்கத்தை கேட்க நம்ம வர்றது நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இது போன்ற நல்ல விஷயங்கள் எங்க பேசப்படுதோ, இந்த மாதிரி மக்களை ஒன்று திரட்டி வச்சு குர்ஆனுடைய வசனங்களை சொல்ல, ஹதீஸுகளை சொல்ல, தஃப்ஸீர்களில் தர்ஜுமாக்களை சொல்ல, இது மாதிரியான எங்கே பேசப்படுதோ, அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவானா, மலக்குமார்களை என்னுடைய அடியார்களை நீ பார்த்திருக்கலா? ஏன்னா அல்லாஹ் ஆரம்பத்தில் மனுஷனை படைக்க போகும்போது மலக்குமார்கள் வந்து விமர்சித்தாங்களா இல்லையா? மனுஷனை யாரெல்லாம் படைக்காத அவர்கள் பூமியில் ரத்தத்தை சென்றுவார்கள், குழப்பத்தை உண்டு பண்ணுவார்கள், அப்படிப்பட்ட கித்னா செய்யக்கூடிய ஒரு படைப்பினத்தை, ரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பினத்தை நீ படைக்க வேண்டாம் என்று மலக்குமார்கள் விமர்சித்தாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க வந்து இப்படிப்பட்ட என்னுடைய மக்கள் என்னுடைய அடியார்களை சொன்னீங்க, ஆனால் இப்ப இந்த நல்லவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்களை சொல்றாங்க, ஹதீஸுகளை சொல்றாங்க, ஒருவர் சொல்ல பட்டவர்கள் கேட்க இது போன்ற இந்த சபையை பார்த்திருக்கலா என்று எந்த சபையில் மார்க்க விஷயம் பேசப்படுகிறதோ அந்த சபையில் உள்ள மக்களை பற்றி மாணவர்களிடத்தில் அல்லாஹ் பாராட்டி சொல்வான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தர்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில இந்த ஹதீஸ பார்க்க முடியுது. எனவே நம்ம செய்யக்கூடிய பல்வேறு இபாதத்துகள்ல இது மாதிரியான பயாரை கேட்க வருவது கேட்பதும் ஒரு இபாதத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இபாதத் விஷயத்துல நம்ம மட்டும் செய்யாம பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். நம்ம மட்டும் கரெக்டா சென்றுட்டு வராம, நம்ம மட்டும் பயாரை கேட்காம, நம்ம மட்டும் கேட்ட அந்த பயான பிரகாரம் நடக்காம, நம்மளுடைய சகோதரர்கள், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய குடும்பத்தார்கள், அக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், அவர்களுக்கு இந்த வாழ்க்கை செய்தியை வந்து நம்ம எடுத்து சொல்லணும். ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் பண்ண முக்கியமான உரை, அதாவது மினாவில் பேசியது, அராபாவில் பேசியது, முஸ்தலிபாவில் பேசியது, இப்படி கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் பயான் செஞ்சாங்களா இல்லையா, அந்த ஹஜ்ஜுடைய பயானில் பல்வேறு செய்திகளை சொல்லிவிட்டு கடைசியா சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆலா என்னுடைய சஹாபாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இங்கே வந்திருக்க கூடிய நீங்கள், இந்த பயானை கேட்ட நீங்கள், இங்கே வராத சஹாபாக்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள், இங்கே வராத மக்களுக்கு இதை நீங்கள் எட்டி வையுங்கள் என்பதுதான் நபியுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய கடைசி செய்தி என்பதை ஹரீசுகள் மூலமா அறிய முடியுது. அப்படி என்று சொன்னால் நம்ம மட்டும் கேட்டா பத்தாது, நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணா பத்தாது, யார் வரலையோ அவர்களுக்கு எடுத்து சொல்வது, இது போன்ற நல்ல இடங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு அவர்களை அழைத்து வருவது நம்ம மேல கடமை என்பதை அருமைய சகோதரர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத சொன்ன பிறகு நம்ம எல்லாம் வந்து ஒரு புனிதமான ஒரு மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். அந்த மாதம் வந்து ரமலான் மாசங்கிறத நமக்கு எல்லாம் வந்து தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாசத்துல நம்முடைய தத்துவா வந்து நிச்சயமா அதிகரிச்சிருக்கும். ரமலானுடைய மாசம் இந்த நோன்புடைய நோக்கம் அதையெல்லாம் அல்லாஹ் சொல்லும் போது லாலக்கும் தத்தபூன், நோன்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் தத்துவாவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய அந்த தத்துவா இருக்கா இல்லையா, இறையச்சம், அந்த இறையச்சத்தை அதிகப்படுத்துவதுதான் நோன்பு தரக்கூடிய பார நோன்புடைய நோக்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நம்மளுடைய தத்துவா இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா முஸ்லீமும் முஸ்லீம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும், நிச்சயமா ஈமான் இருக்க, ஈமான் இல்லாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது, அதே மாதிரி இறையச்சம் இல்லாத ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஈமான் இருக்கும் தத்துவா இருக்குமே தவிர இருக்க வேண்டிய அளவுக்கு இருக்காது. அதுல வந்து சில மைனஸ்கள், சில குறைபாடுகளை பார்க்க முடியும். இப்படிதான் அல்லாஹ் படைத்து வச்சிருக்கான். பள்ளிவாசல் இருக்கும் போது அல்லது தாவா சந்திரங்கள பயார கேட்கும் போது சில வசனங்கள், சில ஹரிசுகளை கேட்கும் போது நம்முடைய ஈவான் வந்து கூடும். தஸ்மீஹாத்துகளை பத்தி சொல்றோம், விக்கிரங்களை பத்தி சொல்றோம், அந்த மாதிரி பயார கேட்டா நம்ம கரெக்டா அந்த மாதிரி விக்கிர செய்யணும், இந்த மாதிரி தஸ்மி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். துருமையை பத்தி சொன்னா நம்ம என்னமே கரெக்டா துருமையை விடக்கூடாது, துருமையை கரெக்டா துருவம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வர காலப்போக்கில வந்து அதை அப்படி படிப்படியா குறைஞ்சி போய் அதை ஈமான வந்து பலவீனமா போயிருது. அப்ப ஈமானை பொறுத்தவரை, இறையச்சத்தை பொறுத்தவரை ஏற்றம் இறக்கத்துல தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். இதனாலதான் இந்த ரமலான் மாசத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது உங்கள்கிட்ட தத்துவா இருக்குதா இல்லையா, இந்த தத்துவாவை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இதான் நோக்கம். 50% இருக்குது, இந்த 50 நீங்கள் 100 உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய தத்துவாவை அதிகப்படுத்துவதுதான் ரமலான் மாதம் தரக்கூடிய பாடமாக இருக்கிறது, இதுதான் நோன்பு தரக்கூடிய பாடமாக இருக்கிறது என்பதை திருமறைய குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டான். இதுல திருமறைய குர்ஆனுடைய 35வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திர், ஃபாத்திர் என்ற 35வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல தத்துவாவுடைய அவசியத்தை பத்தி எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னமா யஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நம்ம எல்லாம் வந்து ஆலிம் யார சொல்லுவோம்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு மதரசாவிற்கு சென்று பல ஆண்டுகள் மார்க்க கல்வியை கற்று மார்க்க பட்டத்தை பெறுகிறாரா இல்லையா, அவரை தான் நம்ம வந்து ஆலிம் சாங்கிறோம். ஆலிம்ங்கிற வார்த்தைக்கு பன்மை என்ன, உலமா. உலமா பெருமக்களே, நம்ம ஒரு பயான கேட்டு கேள்விக்குவோம், உலமா பெருமக்களைங்கிறோம். ஆலிம் என்றால் ஒரு அறிஞர் என்று அர்த்தம். இந்த ஆலிம் என்ற வார்த்தைக்கு பன்மைதான் உலமா, அறிஞர்கள் என்று அர்த்தம். நம்ம ஆலிம் என்று சொன்னால், உலமா என்று சொன்னால், ஒரு மதரசாவுல 7 படிச்சு பட்டாளம் இருக்கிறாரே அவர்தான் நம்ம பேர்ல ஆலிம்சா, நம்ம பார்வையில் அவர் தான் உலமா. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஆலிம் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பார்வையில் உலமா யார் என்று சொன்னால், இந்த 35வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, எந்த அடியார்கள் எல்லாம் என்னை அஞ்சுகிறார்களோ, எவர்களுக்கு இறையச்சம் இருக்கிறதோ, தத்துவா இருக்கிறதோ, அவர்கள் எல்லோரும் உலமாக்கள். உலமாக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அடிப்படை என்னன்னு சொன்ன இலக்கணம் என்னன்னு சொன்ன, மதரசாவுக்கு போய் படிச்சு பட்டம் வாங்குறது இல்லையா, அல்லாஹ் தரக்கூடிய இலக்கணம் எந்த அடியாருக்கு என்னுடைய பயம் இருக்கிறதோ, யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ, தத்துவா உள்ள எல்லா அடியார்களும் ஆலிம் வெளி. தத்துவா இருந்தால் அவர் ஆலிம், தத்துவா இல்லை என்று சொன்னால் அவர் ஆலிம் இல்லை. அப்ப ஆலிம் சாவா இல்லையா எப்படி பிரிக்கிறது சொன்னால், மதரசாவுக்கு போனாரா, இவர் படிச்சாரா, இவர்கிட்ட பல பட்டங்கள் இருக்கிறா என்பது அல்ல. இவர்கிட்ட வந்து இறையச்சம் இருக்கிறா, அல்லாவுக்கு பயப்படுறாரா, அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடு இருக்கிறா என்பதை பார்த்து தக்குவா வச்சுதான் ஆலிமுசாவா இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர, அவருடைய மார்க்க கல்விய வச்சுலாம் இல்ல என்பதற்கு இந்த திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம் அற்புதமான சான்று. அது மட்டும் இல்லாம ஆலிமுசாவுக்கு மட்டும் இந்த இறக்கலாட்டை அல்லாஹ் சொல்லல, அவுளியா அவுளியான்னு சொல்றமா இல்லையா, இந்த அவுளியா வலியுல்லா இந்த மாதிரி சொல்ல பாருங்க. அதாவது அவுளியா என்று சொன்னால் இறை நேசர்கள். அவுளியாங்கிற வார்த்தை வந்து அரபி வார்த்தை பன்மை சொல். அவுளியா என்பது ஒரு பன்மையான வார்த்தை. அவுளியாவுடைய உரிமை என்ன அப்படின்னு சொன்னா வலியுன், வலியுள்ளாங்கிறமா இல்லையா, வலியுன் என்று சொன்னால் இறை நேசன். இந்த வலியுன் என்ற வார்த்தைக்கு பன்மைதான் அவுளியா. வலியுன் என்று சொன்னால் இறை நேசன், அவுளியாவும் என்று சொன்னால் இறை நேசர்கள். குர்ஆன்ல யாரு அவுளியா என்று சொன்னால், அவுளியாவுக்கு சில இலக்கணம், சில தகுதிகள், சில பண்புகள் இருக்கா இல்லையா. இதர திருமறை குர்ஆனின் 10வது அத்தியாயம் யூனுஸ், யூனுஸ் என்ற 10வது அத்தியாயத்தின் 62 63 ஆகிய வசனங்கள்ல அவுளியாக்களை பத்தி என்ன சொல்லி காட்டா, ஆனா இந்த அவுளியா அல்லாஹி எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. ஒரு பயான சொல்லும் போது மக்கள் வந்து சில பேரு கவனமா கேட்காம அசால்ட்டா இருப்பாங்க இல்லையா, அசால்ட்டா இருக்கும் போது தட்டி மக்களை உஷாரப்படுத்துறாங்களே, அப்படி மக்களை உஷாரப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அரபில அலாங்குவாங்க. குர்ஆன்ல நிறைய அலா அலான் இருக்கு. அலான் என்ன அர்த்தம் சொன்னா, அறமுறையா படிக்காதீங்க, கவனம் இல்லாம படிக்காதீங்க, கவனமாக படிங்கள், கவனமாக சிந்தித்து பாருங்கள் என்ற வார்த்தைக்கு பேரு தான் அலாங்கிறது. ஹல்ஃபு தம்பி எச்சரிக்கைக்குரிய வார்த்தை. இங்க அல்லாஹ் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, ஆயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அலா கவனமாக கேளுங்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அவுலியாக்களுக்கு இறை நேசர்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லை, அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவுலியாண்டா யாரு அல்லாஹ் சொல்லி காட்டுறா, அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், யாருக்கெல்லாம் ஈமான் இருக்கிறதோ ஈமான் உள்ளவர்களும் வக்காரும் எத்தகூன் தக்குவாவும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அவுளியாக்கள். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அவுளியான்னு சொன்னா அவர் வந்து மூத்தா போயிருக்கிறோம், அவருடைய கபூரை வந்து பெருசா கட்டிருக்கானே, அதை சுத்தி தர்காலைந்த பேரான கட்டளங்கள் எழுப்பப்பட்டிருக்கானே என்பது அல்ல அவுளியாமா. அவுளியாவுக்கு இறக்கிற நல்லா சொல்லி காட்டுறா, உங்களுடைய ஈமான் ஸ்ட்ராங்கா இருந்தா, உங்களுடைய இறையச்சம் ஸ்ட்ராங்கா இருந்தால், யாருடைய ஈமானும் யாருடைய தத்துவாவும் உறுதியாக இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் அவுளியாக்கள் என்றாங்க சொல்லி காட்டுறான். அப்ப ஒரு மனிதன் அவுளியாக ஆக வேண்டுமானால், அல்லது ஒரு மனிதன் ஆய்வாக வேண்டுமானால் என்ன இருக்கணும், தத்துவா இருக்கணும். தத்துவா உள்ளவர்கள் தான் ஆலிம்கள், தத்துவா உள்ளவர்கள் தான் அவுளியாக்கள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிய முடிகிறது. அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பயானம் செஞ்சாலே தக்குவாவை பத்தி சொல்லுவாங்க. தக்குவாவை பத்தி பேசப்படாத பயானே கிடையாது. எந்த பயானம் எடுத்து பாருங்க, அவங்க வந்து அதிகமா பேச மாட்டாங்க. நம்ம மாதிரி வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறமா இல்லையா, இப்படி அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பேசிய பயானிலேயே அதிகப்படியான நேரம் சொன்னா, ஹஜ்ஜில பயான் செஞ்சாங்களா இல்லையா, அவங்க பண்ணிய ஒரே ஒரு ஹஜ்ஜி தான், ஒரு ஹஜ்ஜி பண்ணாங்க, அந்த ஹஜ்ஜில பேசுறாங்களே பயானே, அதுதான் பெரிய பயான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பயான வந்து ஃபுல்லா அறிவிப்பாங்க. சஹீஹ் முஸ்லிம் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்லிம் என்ற கிதாபில அந்த நீண்ட நெடிய உரையை பயானை ஹதீஸ அத பதிவு பண்றாரு. இதுல பெரிய பயானா இருந்தாலும் சரி, சின்ன பயானா இருந்தாலும் சரி, அவங்க எதை கட்டாயமா சொல்லுவாங்கன்னு சொன்னா, தக்குவாவை பத்தி சொல்லிடுவாங்க. 5 நிமிஷம் பேசுறாங்க, எதை பத்தி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று 5 நிமிடம் பேசினாலும் இறையச்சத்தை தத்துவாவுடைய அவசியத்தை சஹாபாக்கள் சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் பேசினாலும் தக்வாவை பத்தி சொல்லுவாங்க. அப்ப இறையச்சத்தை பத்தி சொல்லப்படாத பயானே இல்லை என்று சொன்னால், இஸ்லாமிய பார்வையில தக்வா என்பது இன்றியமையாத ஒன்று, தக்வா என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதற்கு இந்த ரசூலுல்லாஹ்வுடைய பயான்கள் எல்லாம் அழகான ஆதாரம். இத தெரிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே தக்வாவை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். தக்வானா என்ன? தக்வாங்கிறது வந்து அழகா இப்படி அப்பா சொல்றாரு, குர்ஆன்ல வந்து நிறைய தக்வா தக்வா அழகா சொல்றானா இல்லையா? யா அய்யுல்லதீ நாமுன் இத்தகுல்லா, ஈமான் உள்ளவர்களே அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அப்படிதானா இல்லையா? அப்ப தக்வான்டா என்னங்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொல்லி காட்டுவாரு, வா அஹல்ல ஹராரஹு வ ஹர்ரம ஹராமஹு, இதான் தக்வா. தக்வானா என்ன? வா அஹல்ல ஹராரஹு, எவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹலால் என்று சொன்னாரோ அவைகளை செய்வது. தக்வாவுக்கு இறக்கல அல்லாஹ் ஃபர்ஸ்ங்கறானே இல்லையா? ஃபர்ஸ் வந்து கட்டாயமா செய்யணும், சுன்னத்துகள் நபிகளை முடிஞ்சளவுக்கு செய்யணும். இப்ப யாரு வந்து ஃபர்ஸ் விடாம கரெக்டா பண்றாரோ அது வந்து தக்வாவின் வெளிப்பாடு. தக்வான்னு மட்டும் அல்லாஹ் சொல்லாம தக்வாவுடைய வெளிப்பாடுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு முத்தத்தியுடைய பண்பு என்ன? தக்வா உள்ளவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்ன, குர்ஆன்ல சொல்லும் போது அவன் தக்வா உள்ளவன் கோபப்பட மாட்டான். யார் கோபப்படாமல் கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ அவன் தக்வா உள்ளவனாக இருக்கிறான், தக்வாவுடைய இறக்கிற முத்தத்தை கூட இறக்கிறான். அதே மாதிரி அடுத்தவர்களை பழி வாங்க மாட்டான், பழி தீர்க்காமல் அடுத்தவங்களை மன்னிச்சு விடுறானா இல்லையா? இப்படி ஒருவன் பழி வாங்காமல் மன்னித்து விடுகிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட தக்வா இருக்குங்கிறதுக்கு அது அடையாளம். இதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக சதக்கா செய்கிறான் என்று சொன்னால் அவன்கிட்ட தக்வா இருக்குங்கிறதுக்கு அடையாளம். எந்த ஒரு தொழுகையும் விடாமல் தொழுகை விஷயத்தில் பேணுதலாக இருக்கிறான் என்று சொன்னால் அவரிடத்தில் தக்வா இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்றெல்லாம் தக்வாவுடைய சில பண்புகளை பத்தி இஸ்லாம் சொல்லி காட்டுது. அவ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தக்வாவை பத்தி அழகா சொல்லி காட்டுறாங்க, வா அஹல்ல ஹலாலஹு, எதை அல்லாஹ் ஹலால்னு சொல்லிட்டாரோ அவை அந்த எல்லாத்தையும் பண்ணுவதுதான் தக்வா. இன்னொரு என்னன்னு சொன்னா, வா ஹர்ரம ஹராமஹு, எதையெல்லாம் அல்லாஹ் ஹராம்னு சொல்லிட்டாரோ அதை விட்டு விடுவார். ஒருவர் வந்து ஒவ்வொரு செயலையும் ஹலால் ஹராம பார்த்து நடக்கிறாங்க, அவர் வந்து தத்துவம் தத்துவம் உள்ளவர். அவர் விவசாயம் பண்றாரு, விவசாயத்துல எதை விவசாயம் செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஆராய்ச்சி பார்க்கிறாரு. இல்ல வியாபாரம் பண்றாரு, எதை வியாபாரம் பண்ணுவது கூடும் எதை கூடாது என்று சகல காரியத்திலையும் கல்யாணம் முடிக்கிறாரு. இந்த கல்யாணத்துல வந்து எது கூடும் எது கூடாது, அதே மாதிரி பெற்றோர்கள்ட்ட நடக்கக்கூடிய பண்புகள்கிட்ட எப்படி நடக்கிறது எப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றையும் இஸ்லாத்தோடு அலசி பார்க்கிறாரா இல்லையா? இது கூடுமா கூடாதா, இது ஹலாலா ஹராமா என்று ஆய்வு செய்து ஹலாலானவைகளை செய்வது ஹராமத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்று சொன்னால் அவன் தக்வா உள்ளவன். இதுதான் தக்வாவுடைய இலக்கணமாக இருக்கிறது என்று அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதெல்லாம் தக்வாங்கிறாங்க. இந்த சஹாபிய ஏன் வந்து இவரை பத்தி சொல்ற அப்படின்னு சொன்னா, குர்ஆனுக்கு வந்து பல்வேறு சஹாபாக்கள் தஃப்ஸீர் பண்றாங்க, ஆனாலும் இவர் தான் தஃப்ஸீர் பண்ணக்கூடிய சஹாபாக்கள் நம்பர் ஒன் சஹாபி. ஏன்னு சொன்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு ஸ்பெஷலா துஆ செஞ்சிருக்காங்களா இல்லையா? இப்னு அப்பாஸை காட்டி அல்லாஹும் அல்லிமுல் குர்ஆன், யா அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானத்தை இவருக்கு அதிகப்படுத்துவாயாக, இவருக்கு நீ குர்ஆனை கற்றுக் கொடுப்பாயாக என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு சொன்னதால இந்த சஹாபியுதான் தக்வாங்கிறார். சஹாபாக்கள் இப்படிதான் தக்வா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இந்த ரமலான நோபத்தமா இல்லையா, இந்த நோபின் மூலமா எப்படிப்பட்ட தக்வாவை பெறணும் அப்படின்னு சொன்னா, ஹராம்னு ஒண்ணு அல்லாஹ் சுட்டி காட்டிட்டா அதுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்ம அதுக்கு முந்தி வர அந்த ஹராம செஞ்சிருப்போம், தெரிய தெரிஞ்சோ தெரியாம செஞ்சிருப்போம். இப்ப தெரியுது இது வந்து ஹராம், ஹராம்ங்கிறதுக்கு இந்த ஆயத்து ஆதாரம், ஹராம்ங்கிறதுக்கு இந்த ஹரிஸ் ஆதாரம் என்று தெரிந்தால் அதை அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கிறோமா இல்லையா? அதுதான் தத்துவம். புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு ஞாபகம் விட்டேன், அதை அதை கேள்விப்பட்டிருக்கலாம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொல்லுவாங்க. அவ என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல வந்து ஒரு சில வசதி உள்ள சஹாபாக்கள்ல இந்த அபூ தல்ஹா ஒருத்தர். இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல மதுபானத்தை அல்லாஹ் ஹராமாக்குறதுக்கு முன்னால அபூ தல்ஹாவுடைய வீட்டுக்கு பல்வேறு சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க, விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தணுமா இல்லை விருந்தோபல் செய்யணும, அதுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு சாராயம் ஹராமாக்க படல. அப்ப இந்த அபூ தல்ஹா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவரும் சாராயத்தை குடிக்கிறாரு. பிற மக்களுக்கும் சாராயத்தை விநியோகம் பண்றாரு, எல்லாரும் மதுபானம் குடிக்கிறாங்க. இதை குடிக்க வைக்கிறது யார் அப்படின்னு சொன்னா அரசு நிலையை எல்லாம் அணுகும். ஹரீச நிறைய ஹரீசுகளை அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் இவர் ஒருத்தர். இந்த அரசியல்லாம் அனுபவத்தை என்ன பண்றாங்க சொன்னா எல்லாத்துக்கும் சாராயத்தை ஊத்தி ஊத்தி கொடுக்கிறாரு, அவங்களை குடிக்க வைக்கிறது. இந்த பணியை அரசியல்லாம் அணுகவர்களும் அபூதல்காரியெல்லாம் அணுகவர்களும் தன்னுடைய வீடுகள்ல உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெளியிலிருந்து ஒரு சத்தம் வருது, என்னமோ ஒரு ஆள் ஒரு செய்தி அறிவிக்கிறாரு. சத்தம் வருதே தவிர என்னங்கிறது தெளிவா விளங்க. அப்ப அபூதல்கா சொல்றாரு, அபூதல்கா வந்து அரசுடைய தந்தை. என்னமோ வெளிய ஒரு செய்தி வருது, ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, சரியா கால உருவனை கரெக்டா கேட்டுட்டு வந்து சொல்லு என்று அனுப்ப அவர் வெளியே போய் அந்த செய்தியை கேட்கிறாரு. என்ன செய்தி அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா, திருமலை குர்ஆன்ல ஒரு வசனம், சூரத்துல் மாயிதா என்ற 5வது அத்தியாயத்தின் 90வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸுன் மின் அமலி ஷைத்தான் மதுபானங்களை அருந்துவது, சூதாடுவது, சிலை வணக்கம் செய்வது, குறிகப்பது, இந்த நாலு காரியங்களும் தடுக்கப்பட்ட காரியங்களாகும். இவைகளெல்லாம் ஹராமாகும். மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமலாகும். எனவே இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அப்போதுதான் உங்களால் வெற்றி பெற முடியும். இப்போதுங்கிற ஆயத்து அப்பதான் இறங்கிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை அந்த சஹாபிட்ட சொல்லி, நீங்க வந்து திருத்தருவா போய் இந்த ஆயத்தை சொல்லுங்க, கூறி மக்கள்கிட்ட சொல்லுங்க இப்படின்னு சொன்னனால அந்த சஹாபி இந்த ஆயத்தை என்ன சொல்றாரு, படிச்சு படிச்சு மக்கள்கிட்ட காட்டாரு. அதை கேட்ட அந்த அரசு அல்லாஹ் எப்படி கேட்கிறாரு, அந்த மதுல அவர் கேட்கறது சும்மா கேட்கிற போதையிலாக்கி கேட்கிறாரு. போதையில கேட்டுட்டு உள்ள வர்றாரு, எல்லா சகாபாக்களும் போதையில் இருக்கிறாங்க. போதை இருந்தாலும் ஓரளவுக்கு நிதானம் இருக்கு. போதை நம்ம ஊர்களை சில பேர் இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரியான புல் போதை இல்லாம ஓரளவுக்கு ஒரு நிலைமை தெரியுது அவங்களுக்கு. வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஆயத்தை அடைகிடுச்சு அப்படின்னு இந்த ஆயத்தை வந்து முழுசா ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டின உடனே அபூதலகா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் மதீனாவில் வந்து வாழ்ந்த ஒரு சில பணக்கார சகாபாக்கள் ஒருத்தர். இவர் சொல்றாரு, இருக்கக்கூடிய எல்லா பானத்தையும் கீழே குட்டி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லா அந்த சாராயம் என்ன செய்யப்படுது, கீழே கொட்டப்படுது. கொட்டப்பட்டது மட்டும் இல்லாம அந்த பாத்திரங்கள் பானைகள் இருக்கா இல்லையா, இனிமே இந்த பானையை கூட நான் பயன்படுத்த மாட்டேன், இந்த பாத்திரங்களை உடைத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை உடைச்சி அதோடு அந்த மதுபானத்திற்கு அந்த சகாபாக்கள் உண்டு புள்ளி வச்சாங்க என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில பார்க்க முடிகிறது. என் அருமை சகோதரர்களை, இந்த வரலாறு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தக்குவா தக்குவாங்க இல்லையா, யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர் தான் ஆலி, யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர் தான் அவுலியா. அப்ப நம்ம உண்மையான ஆலிமாக வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய நேசராக வேண்டுமானால், தக்குவாவோடு நடந்து கொள்ள வேண்டும். தக்குவா என்பது ஏற்கனவே ஹராம செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஹராமுன்னு தெளிவா தெரிஞ்சிட்டா உடனே ஒன்று புள்ளி வைக்கிறோமா இல்லையா, இதுதான் இறையச்சத்தின் அளவுகோல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஹதீஸ பார்க்க முடியுது, சில இதை வந்து தெளிவா ஹராமுன்னு தெரியும், தெளிவா ஹராமுன்னு தெரிஞ்சாலும் விட்டுறவே, சில இது வந்து ஹராமா ஹலாலா சந்தேகமா இருக்கு. இஸ்லாம் சொல்லுது, அப்படி உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதையும் ஹராம் என்று முடிவு செய்து விட்டு விடுங்கள். இப்படி விட்டு விடுவது இறையச்சமாக இருக்கிறது. அப்ப எது உங்களுக்கு பக்காவா ஹலால் என்று தெரியுதோ அதை தான் செய்யறேன், தெளிவா ஹராம் என்று தெரிஞ்சாலும் விட்டுறேன், ஹராமா இருந்தாலே அவருடைய இளையச்சத்தை வந்து ரெண்டு விஷயங்களை வந்து ஆக்கினார். ஒன்னாவது வந்து பொருளாதாரம். எவ்வளவு பெரிய ரொம்ப நல்லவனா இருப்பான், அஞ்சு வேலை சொல்லுவான், கூட பள்ளிக்கு போவான், அஞ்சு வேலை சொல்லக்கூடிய கொடுத்த கல்லா பெட்டியில நீங்க உட்கார வச்சு பாருங்க, கரெக்டா கபீல் வர்றது இல்ல, முதியது வரமாட்டாது, கணக்கணக்கு ஒழுங்கா பாக்குறது இல்ல, பல லட்சம் ரூபாய் வந்து புழங்குது, எடுக்க முடியும் எடுத்தாலும் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தா நல்லா கெட்டு போய் அடையும் இல்லையா பாக்குறோம். அதை கடன் வாங்கினா அஞ்சு வேல துருவக்கூடிய ஒருவர் பயான் செய்யறாரு, பயானுக்கு ஏற்பாடு செய்யறாரு, கடன் கொடுத்து பாருங்க, கடன் கொடுத்தா கரெக்டா வரமாட்டேங்குது. எனவே தைஸ்லாம் சொல்லுது, கடன் விஷயத்தில் நீங்க கராரா கொடுக்குற விஷயத்துல கராரா இருந்துருங்க. யாரு கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்கவில்லையோ அவர் ஷஹீதாக இருந்தாலும் கூட அவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கடன் வாங்குற வாங்குற கடனை கரெக்டா கொடுக்கல, கொடுக்காம ஷஹீதாகிட்டே இருக்கீங்க, ஏ டோட்டல் பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், எதை மன்னிக்க மாட்டான், இந்த கடனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்றெல்லாம் மன்னிச்சிருக்கா இல்லையா. அப்ப ஒன்னாவது பொருளாதாரம், இரண்டாவது பெண்கள். பெண்கள் விஷயத்துல வந்து எவ்வளவு பெரிய முத்தத்தையா இருந்தாலே தருமாறு நாடக இல்லையா. உலகத்தில் நடந்த முதல் கொலை, இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை எதுக்காக நடந்துச்சு, பொங்கலை கேட்டார ஆதவ நபி அல்லாஹ் படைச்சு, ரெண்டு ஆம்பளை பிள்ளைகளை படைச்சு, ரெண்டு பொங்கலை பிள்ளைகளை படைச்சு வச்சிருந்தாரா இல்லையா. அப்ப ஒருவர் ஒரு ஆண் இன்னொரு ஆணை கொலை செய்தாரே, குரான் அல்லாஹ் சொல்றாரே, ஏன் கொலை பண்ணாரே, அவர் கொலை பண்ணிய நோக்க ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். ஆனா இஸ்லாம் வந்து இவரை கல்யாணம் செய்ய கூடாது, வேற பெண்ணை ஒடுங்கியது. அப்ப இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலைய பெண்ணுக்காக நடந்திருக்குது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேல மக்களை பத்தி சொல்லும் போது அவர்கள் எல்லாம் குழப்பம் நிறைந்த மக்களாக வாழ்ந்தார்கள். குழப்பம் மன்றத்துல நம்ம ஒன்னா வாழ்ந்தாங்க. எதுல பெரிய பித்ரா பண்ணுவாங்க சொன்னா பெண்கள் விஷயத்துல ரொம்ப மத்தவங்க கடத்த இருப்பாங்க, பெண்கள் விஷயம் மட்டும் வந்தா அவங்க தடுமாறி போயிருவாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பெண்கள் விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் அதிகம் அல்லாவுக்கு பயந்துகிறான். அதனாலதான் பொருளாதார விஷயமா அல்லாவுக்கு பயந்த மூன்று இறையச்சம் உள்ளவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் சொல்லி அது போல நீங்களும் வாழுங்க சொல்றாங்க. ஆனா ஒருத்தர் யாருன்னு சொன்ன, ரெண்டு பேர், ஒருவர் தன்னுடைய இடத்தை இன்னொருவருக்கு விற்கிறார், அவருடைய அந்த காசு இல்லாம காசு வாங்கி காத்தாங்க செய்யறாரு, வித்துறாரு, யாரு வந்து வாங்கிடுறாரு, வாங்கினவர் என்ன பண்றாரு சொன்ன, விவசாயம் பண்றதுக்காக அந்த இடத்தை வந்து உழுதுறாரு. உழுவும் போது உள்ள வந்து அந்த தங்க புதையல் கிடைக்குது, கிடைக்கக்கூடிய புதையலை எடுத்துறாரு. எடுத்து என்ன ஃபீல் பண்றாரு சொன்னா, இது ஹலாலா ஹராம், பக்காவா ஹலாலுக்கு தெரிஞ்சாதான் செய்யணும், ஹராம் என்று தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணக்கூடாது, சந்தேகமா இருந்தாலே பயன்படுத்தக்கூடாது. அப்ப அவர் என்ன ஃபீல் பண்றாரு சொன்னா, நம்ம இந்த தங்க புதையலாச்சு, தங்க காசுகளாச்சு, தங்க காசுகளுக்கு காசு கொடுக்கலையே, அது நிலத்துக்கு தானே காசு கொடுத்தோம், இந்த புதையலை பயன்படுத்தலாமா கூடாதா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்படுகிறார். நம்மளால இருந்து அந்த சந்தேகமே வராது. ஒரு பேச்சுக்கு வந்து வைக்க வந்தா வெளியே சொல்ல மாட்டோம், சொல்லுவோமா, இருக்காது. ஏன்னா அவர் வந்து இறையச்சம் உள்ள முத்தத்தை பாருங்க, அந்த முத்தத்துக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வந்து இது வந்து நமக்கு வந்து ஹலால் இல்ல, அவருக்கு தான் இது வந்து ஹலாலு அப்படின்னு யாருகிட்டே அந்த இடத்தை வாங்கினாரோ அவரை அழைத்து சொல்கிறார், நான் காசு கொடுத்தது நிலத்துக்கு தான் காசு கொடுத்தேன், உள்ள உள்ள புதையலே காசு தரல, எனவே இந்த புதையை எனக்கு வேண்டாம், நீனே வைத்துக் கொள் என்று ஒப்படைக்கிறார். சுபஹானல்ல, அவர் என்ன பண்றாரு சொன்ன, இது எனக்கு வேண்டாம், உனக்கு சொந்தமானது, நான் இந்த இடத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் இந்த இடத்திற்கு கீழே உள்ளது உனக்கு சொந்தமானது, எனக்கு வேண்டாம். நம்ம வந்து வேணும் வேணும் சண்டை போடுவோம், அவங்க ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சண்டை ஏற்பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு ஆளை வந்து முடிவு பண்ணி, அவர் வந்து ஒரு நல்லவன், அவர் வந்து நல்ல ஒரு நீதவான், அவர்த மாற்ற தீர்ப்பு கேட்போம் அப்படின்னு போறார். விஷயத்தை சொல்லி கேட்கிறாங்க. கேட்டா அவரும் அழகான தீர்ப்பு சொல்றாரு. ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் இருக்கிற ஸ்டேஜ்ல பிள்ளை இருக்கிறாங்கிறாரு, அவன் ஒரு பையன் இருக்கிறான் என்று ஒருவர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து கல்யாணம் முடிக்கிற வயசுல ஒரு பொண்ணு இருக்குது என்று சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் வந்து சம்பந்திகளாயிருங்க, உங்க பையனை அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருங்க, முடித்து வைத்து விட்டு இந்த புதையலின் ஒரு பகுதியை அந்த தம்பதிகளுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், இன்னொரு பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்து விடுங்கள் என்று இந்த நீதவா என்பதை தீர்ப்பு சொல்ல அவர்கள் அதுபோன்ற அந்த தம்பதிகளுக்கு ஒரு பகுதியை கொடுத்து மறுபகுதியை அல்லாஹ்வுடைய பாதையிலே சதக்கா செய்தார்கள் என்ற வரலாற்று செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லிக்காட்டி இவர்கள் மூவர்களும் நிறைவேற்ற உள்ளவர்கள் அடையாளம் காட்டுறாங்க. இவங்க மூணு பேர் என்னவா தக்குவா உள்ளவங்க. இப்ப நம்மளா இருந்தா கூட நீதிபதி நீதிபதி உன் செயலை திருப்பி சொல்றாங்க இல்லையா, காத்துக்காக நீதமே இடம் போகுது. அப்ப நீதிபதி தக்குவா உள்ளவரு, இடத்தை வித்தவர் தக்குவா உள்ளவரு, இடத்தை வாங்கினவர் தக்குவா உள்ளவரு. அதுவும் ஒருவா ரெண்டு ரூபாய் இல்ல, தங்க புதையல், புதையலே தங்கத்தில் கிடைக்குது. அது விஷயத்துல கரெக்டா இருந்தாங்கன்னு சொன்ன இறையச்சம் என்பது ஹராமுடு தெரிஞ்சாலும் செய்யக்கூடாது. ஹராமா இல்லையா சந்தேகமா இருக்க மாட்டேன், அதை கூட விட்டுடனே. யார் அப்படி விட்டு விடுகிறாரோ அவர்தான் இறையச்சம் உள்ளவர் உத்தரவு என்பதற்கு இந்த வரலாறுகள் அற்புதமான சான்று. இத நம்ம எப்படி யோசிச்சு பாக்கிறான்னு சொன்னா, நம்ம சில தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா, நம்மள வந்து பரவலா செய்யாட்டியான சில தகவல்கள் பகிரங்கமாக செய்வது, சில சகோதரர்கள் ரகசியமாக செய்வது, புகைப்பிடித்தல் இருக்கா இல்லையா, புகைப்பிடித்தல் நம்மள நூத்துக்கு நூறு செய்யாட்டியால ஒரு 70 பேர் புகைப்பிடித்தல் இல்லாவிட்டாலும் ஒரு 30 பேர் பண்றாங்களா இல்லையா, அதுல சில பேர் பப்ளிக்கா ரோட்ல இருந்து அடிக்கிறது எந்த அளவுக்கு மோசமானது. உமராவுலை உமராவுக்கு வர்றாங்களா இல்லையா, ஆனா உமரா என்பது ஒரு புனித பயணம். உமராவை பத்தி இஸ்லாம் சொல்லுது, எவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்களோ அப்ரா செய்கிறார்களோ அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு போகிறார்களோ இந்த மூவர்கள் எங்க போறாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தினருக்கு போயிருக்கிறாங்க. ஹஜ்ஜி செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், ஹஜ்ஜி செய்யறாங்களே அவங்க யாரு, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். உம்ரா செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், ஜிஹாது செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். எனவே விருந்தாளி அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், விருந்தாளி கேட்பதை அல்லாஹ் தருவான். நம்ம வீட்டுல பண்றோமா இல்லையா, நம்ம நார்மலா சாப்பாடு சாப்பிட்டாலே விருந்தாளி வந்தா ஸ்பெஷலா சமைக்கிறது ஸ்பெஷலா கொடுத்தது பண்றோமா இல்லையா. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, ஹாஜி வந்து விருந்தாளி, உமரா செய்வது விருந்தாளி, விருந்தாளி கேட்டுட்டாங்கிறனால அவர் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், அவர் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கறான் என்றெல்லாம் மதி சொல்கிறாரு. அவர் ஒரு புனித பிரயாணம் செய்கிறார். உமரா பிரயாணத்துல நம்ம இதை பண்றோமே, போய் பிடிக்கிறோமே, புகைப்பிடித்தல் என்பதற்கு ஒரு சில சான்றுகளை வந்து உங்களுக்கு ஞாபகம் திருமலை குர்ஆனின் 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா அதுல 195வது ஆயத் கேட்டு பாத்துக்கலாம். 2:195 வசனம் சொல்லி காட்டுறா, வலா துல்கூ பி ஐதீகும் இல தஹ்ருகா, வலா துல்கூ பி ஐதீகும், உங்களுடைய கரங்களால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம். எதுக்கு பண்ண ஐதீகும் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, உங்களுடைய கைகளால் என்ன செய்ய வேணாம், உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்ப ஒரு முறையில வந்து தீ இருக்குது, மறுமுறையில வந்து வாயு இருக்குது. அப்ப தீய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உரியோம், அந்த புகையை வந்து நம்ம வெளியே விடுறோம், அதனால சுகாதார கேடு ஏற்படுகிறது, நம்மளை அழிச்சுக்கிறோம், பெருமக்களுக்கு அந்த நோயை வந்து பரப்புறவ. அப்ப உங்களுடைய கரங்களால் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்கள் நாசமாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. இந்த ஒரு ஆயத்து பத்தாரா, பீடி குடிப்பது, சிகரெட் குடிப்பது, புகைப்பிடித்தல் ஹராம் என்பதற்கு இந்த ஒரு வசனம் பத்தாரா. அதே மாதிரி ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மிம்பர்ல பயான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பயான் செய்யும் போது ஒரு சஹாபி, அவர் பேர் வந்து அபு இஸ்ராயில், அபு இஸ்ராயில் என்ற ஒரு சஹாபி வெளியில வந்து வெயில நிக்கிறார். அவர் எல்லாரும் வந்து பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டாங்க, அவர் மட்டும் என்ன பண்றாரு, வெளியில வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இவங்க பயான் செய்யும் போது இருக்கக்கூடிய ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, வெளியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, வெயில நிக்கிறாரு, ஏன் நிக்கிறார், பயான்ல வந்து மத்தவங்க பேசக்கூடாது, இமாம் பேசுறதுல இமாம் இருக்க முடியும், கத்தி பார்க்க முடியும். இவர் வந்து ஒரு சஹாபிட்ட கேள்வி கேட்கிறாரு, இமாம் கேள்வி கேட்டா இமாம் பேசவும் கிடையாது, ஜுமா பயான்ல இமாம் கேட்டேன்னு செஞ்சுக்கலாம், இமாமுக்கு பதில் சொல்லலாம். அப்ப இமாம் கத்தி கேட்கிறாரு, யார் அவர் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதர, அவர் பேர் அபு இஸ்ராயில், இன்றைக்கு அவர் நேர்ச்சை செய்திருக்கிறார், நான் இரவுக்கு வரவே மாட்டேன். அவருடைய நேர்ச்சை என்ன, பள்ளிவாசலுக்குள்ள வந்தா கடையில் போயிருமா இல்லையா, நேரமா போயிருமா இல்லையா, நான் நிழலுக்கு வரவே மாட்டேன், வெளியில் நின்று கொண்டிருப்பேன் என்பது அவருடைய நேர்ச்சையாக இருக்கிறது. இஸ்லாத்தில் நேர்ச்சையை முழுமைப்படுத்த வேண்டும். எனவே அவர் வெயிலில் வெளியே நின்று கொண்டிருக்கிறார் என்று அந்த சஹாபி சொல்றார். சொன்னவனையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லகனியுல் ஐவாதி வஹாதா. அவர் கூப்பிடுறாங்க, அவர் கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னல்லாஹ லகனியுல் ஐவாதி வஹாதா. ஒரு மனிதன் இப்படியெல்லாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். வேஷ்டா வெட்டியா வெயில நிற்கிறியா இல்லையா, இப்படி வெட்டியாக வெயிலில் நின்று உன்னை நீ அழிச்சுக்கிறிய, உன்னை நீ துன்புறுத்துக்கிறிய, இதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். இந்த நேற்று இஸ்லாத்திலே செல்லாது, இதை உரித்து விட்டு உள்ளே வந்து உட்கார்ந்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்ல, அவர் வந்து உள்ள வந்து உட்கார்ந்துட்டாரு என்ற செய்திகள் ஹரீஸ்கள்ல பாக்குறோமே. அவர் வந்து சும்மா வெயில்ல நின்றா வெட்டிய சும்மா தேவையில்லாம, தேவையில்லாம வெயில் நிற்பதே இஸ்லாத்தில் கூடாது என்று சொன்னால், நெருப்பத்துக்கு வாயில வச்சு உடுகிறவன் இது இஸ்லாத்த கூடுமா? வெயிலே கூடாதுங்க, வேஸ்ட் வெயிலே கூடாதுன்னு சொன்ன ஒரு முனையில நெருப்ப வச்சு மறுமுனைய வந்து உரிகிறவன் அத உருவமே இது எந்த வகையில கூடும்? அவ புகைப்பிடித்தல் ஹராம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவான ஆதாரம். அதே மாதிரி திருமலை குர்ஆன்ல ஏழாவது அத்தியாயம் அல் அஅராஃப், சூரத்துல் அஅராஃப் என்ற ஏழாவது அத்தியாயத்தின் 157வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வயுஹில்லு லஹும் தய்யிபாத்தி வயுஹர்ரிமு அலைஹிம் அல் ஹவாயி. ரசூலுல்லாஹி பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்தான், நபியை பத்தி இவர் யார், இவருடைய தகுதி பண்பு என்ன என்றெல்லாம் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார். அதுல ஒரு அம்சம் அல்லாஹ் சொல்லி காட்டுவா, இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், யுஹில்லு லஹும் தய்யிபாத், நல்லவைகளை ஹலால் என்று அறிவிப்பார், ஹலால் ஆக்குவார். எது உடம்புக்கு நல்லதோ அறிவிச்சுக்குவாரே, இதெல்லாம் ஹலால் பயன்படுத்துவாரே. வயுஹர்ரிமு அலைஹிம் அல் ஹவாயித், எவைகள் எல்லாம் கெட்டவைகளோ, உடலுக்கு ஆகாதவைகளோ, உடலுக்கு தீங்கு தரக்கூடியவைகளோ, அவைகளை எல்லாம் இவர் ஹராம் என்று அறிவித்து விடுவார். அப்ப எது வந்து கெட்டதோ, உடம்புக்கு தீங்கு தரக்கூடியதோ, அதை என்ன செய்வாரா, இவர் ஹராம் என்று அறிவிச்சிருவாரே என்று குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அவ புகைப்பிடித்தல் உடலுக்கு கெட்டதுங்கிறது உலகமே சொல்லுதா இல்லையா? இதை நீங்க எங்க கூட பாக்கறான்னு சொன்னா, ஹரம் ஷரீஃபுகள்ல இந்த ஆயத்தை எழுதி வச்சிருப்பாங்க. ஹரம் ஷரீஃபுல இந்த ஏழாவது அத்தியாயத்தின் 157வது வசனத்தை எங்க எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த பாத்ரூமுக்கு போறவா இல்லையா, அந்த பாத்ரூமுக்கு போற அந்த வழியில கரெக்டா இந்த ஆயத்தை எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாது, ஏன்னா நமக்கு தான் தேனுதுபர் போட குரானே படிக்க தெரியாத, தேனுதுபர் போட குரானே தெரியலங்க போது அது தேனுதுபர் இல்லாம இந்த மாதிரி ஆயத்தை இருக்கு. இந்த மாதிரி ஆயத்தை போட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் புகைப்பிடித்தலாம். ஏன் கரெக்டா எழுதி போடுறாங்க? பாத்ரூம் போய் பண்றாங்க, பாத்ரூம்ல போய் புகைப்பிடிக்கிறதால கரெக்டா அந்த லிஸ்ட்ல இறங்குறமா இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்தை பார்த்து பார்க்க இந்த வசனத்தை எழுதி போட்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் புகைப்பிடித்த ஹராம், எனவே தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்க மக்காவில் பார்க்கலாம், மதீனாவில் பார்க்கலாம். அவர் உலகம் என்ன சொல்லலாம் சொன்னா, புகைப்பிடித்தல் உடலுக்கு தீங்கானது, கெட்டவைகள் கெட்டவைகள் ஹராம், எனவே விட்டு விடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப தக்குவாங்கிறது எது உடம்புக்கு தீங்கானதோ அதை என்ன செய்யல, அப்படி உற்றாரே அப்படி விழுவதாம் இணையச்சத்தின் அளவுகோல்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நல்லதுன்னு சொல்லப்பட்டால் அதை எல்லாத்தையும் செய்ய, எதையெல்லாம் அல்லாஹ் பருதுங்கிறானோ பருத என்ன செய்யல கட்டாயம் செய்யணும். எதை இஸ்லாம் சுண்ணத்துங்கிறதோ, சுண்ணத்தை வந்து இஸ்லாம் ரெண்டாக பிரிக்கு. சுண்ணத்துல சில சுண்ணத்துகள் எப்படிப்பட்ட சுண்ணத்துகள் அப்படின்னு சொன்னா, உன் அக்காதா வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துகள், சில சுண்ணத்து வந்து நார்மல் சுண்ணத்து, வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்தை கட்டாயமா பண்ணணும். நம்ம வந்து தாடி வைக்கிறோம், தாடிங்கிறது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்து. அதே மாதிரி ஆண்கள் சுண்ணத்து பண்றோம், அது என்ன வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து, நிறைவேற்றோம் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து. அப்ப சுண்ணத்துகள்ல சில இதை வந்து இஸ்லாம் அக்கதாங்குது, கட்டாயமா செய்ய வேண்டிய சுண்ணத்து, அதுக்கெல்லாம் கட்டாயமா பண்ணணும். இதுல எப்படி எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தொழுகைகளை சுண்ணத்தான மக்களாங்கிறாங்க, கட்டாயமாக துள வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகள். அதுல 12 ரக்அத்துகள் சொல்றாங்க, முன்பின் சுண்ணத்துகள்ங்கிறமா இல்லையா, இந்த முன்பின் சுண்ணத்துகள்ல 12 ரக்அத்துகள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்து, அதை வந்து கட்டாயமா செய்யணும். யார் அந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். அவர் சொர்க்கவாசி மட்டுமல்ல, ஸ்பெஷல் அல்லாஹ் செய்வார், ஒரு மாளிகையே அவருக்கு கொடுத்துருவார். புனியலஹு பைத்துல் ஃபில் ஜன்னா, அவருக்கு ஜன்னத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த 12 ரக்காத்துகளை வந்து பட்டியல் போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சுபுஹுடைய முன் சுன்னத்துகள் 2 ரக்காத்துகள், சுபுஹுடைய முன் சுன்னத்து 2, முஹருடைய முன் சுன்னத்து 4 ரக்காத்துகள். 4 என்பதை 2 பிளஸ் 2 ஆராய்ச்சா, லுஹருக்கு பிந்தி 2, 8, மகருக்கு பிந்தி 2, 10, இஷாவுக்கு பிந்தி 2, 12. அவர் சுபுஹுக்கு முந்தி 2, முஹருக்கு முந்தி 4, முஹருக்கு பிந்தி 2, மகரிபுக்கு பிந்தி 2, இஷாவுக்கு பிந்தி 2 ஆகிய 12 ரக்காத்துகளையும் யார் பேணி பாதுகாக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கவாசி. சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கிற. அப்ப இது வந்து வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இறையச்சமல்ல என்ன செய்வா, சுமார் ரமலான் மாசத்துல நோக்கப்பட்டு வந்தாது. நோக்கிய நோக்கம் என்ன, வேஸ்டா வந்து பட்டினியா இருப்பது அல்ல, தக்குவா வந்து அதிகப்படுத்துறது, தக்குவா வந்து வளர்த்துக்கிறது. தக்குவாடா என்ன, ஹராமுன்னு தெரியுதா, செய்ய மாட்டேன் விட்டுருவேன். ஹலாலு சுன்னத்து சுன்னத்து மக்கள்தான் தெரியுதா, நான் இனிமே இவ்வளவு செய்யாட்டியானே இனிமேல் நான் கரெக்டா பண்ணுவேன் அப்படின்னு பண்றவா இல்லையா, இதுதான் இறையச்சத்தின் வெளிப்பாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல மெயினா இன்னைக்கு நான் எதை சொல்ல விரும்புறேன் சொன்னா, பஜ்ர துலகை பல பல கட்டங்களில் சொல்லப்பட்டிருக்குது, ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய நோக்க, நம்ம எவ்வளவு பேர் வந்து ரமதான் மாசத்துல பஜ்ருக்கு பள்ளிக்கு போறவங்க, இந்த மாசத்துல இல்ல, ரமதான்ல கரெக்டா பள்ளிக்கு போயிருக்கிறோம், இந்த மாசத்துல உண்டா, இல்ல, நைட்டு ஃபுல்லா முடிச்சு தூங்குறோம், இந்த மாசத்துல பஜ்ரு பள்ளிவாசல இல்ல. அப்ப ரமதான்ல மட்டும் பஜ்ருக்கு பள்ளிக்கு போறோம், ரமதானை தாண்டி விட்டால் சவ்வால் மாசத்துல போறது இல்லையே, ரமதான்ல தான் அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான், சவ்வால்ல அல்லாஹ் பார்க்க மாட்டானா, சவ்வால்ல குறைச்சிட்டு அல்லாஹ் தடிக்க மாட்டானா, இந்த பஜ்ருடைய பதித்துவம் இருக்கா இல்லையா, அதை பத்தி சிறப்பித்து சிலாகித்து இஸ்லாம் எப்படிலாம் சொல்லுது அப்படின்னு சொன்னா, புகாரிலேயே முஸ்லீமே இருக்கக்கூடிய ஹரீஸ் அபு முஸல் அஷாரி அலையெல்லாம் வலுகு இந்த ஹரீஸ் அறிவிக்கிறாங்க, மண் சல்லல் பருதைனி தகரல் ஜன்னா, மண் சல்லல் பருதைனி, யார் குளிர் நேர 2 துழுதைகளை சொல்லுகிறாரோ தகரல் ஜன்னா, நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார். குளிர் குளிர்ந்த நேரத்தில் 2 துழுகை வருதா, அந்த துழுகைகளை யார் பேணி பாதுகாக்கிறாரோ தகரல் ஜன்னா, நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார் என்று ஹதீஸ் இருக்குது. குளிர்ந்த நேர 2 துழுகை என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து சலாத்துல் ஃபஜ்ர், இனி இப்ப வந்து கட்டாயம் போக முடியாது, கஷ்டமா இருக்கா இல்லையா, எந்த தரமா அலாட்ட செட் பண்ணி வச்சாலே அந்த குளிர் நேரத்துல கஷ்டமா இருக்குது, அது அந்த கஷ்டத்துல போற மாதிரி இல்லையா, அதத்தான் எல்லாம் விரும்புறான். அப்ப அந்த குளிர் நேரத்துல நீ 1வது வந்து ஃபஜ்ர் துழுகை, 2வது அசர் துழுகை, யாரு இந்த ஃபஜ்ரையும் அசரையும் என ரெண்டுமே தூக்கட்டையா, ஃபஜ்ரலையும் வந்து தூங்கிட்டு இருப்போம், அசர்லையும் தூங்கிட்டு இருப்போம். அப்ப ஃபஜ்ர் அசர கரெக்டா பள்ளிக்கு போய் யார் தூங்குறாங்களோ தஹலல் ஜன்னா, நிச்சயமா சொர்க்கத்துக்கு போயிடுவாரு என்ற ஹதீஸை புகாரியிலும் முஸ்லீமிலும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல வருது, ஜுந்து பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ ரிம்மத்தில்லாஹ், முஸ்லீம் அப்படி ஹதீஸ், மன் ஸல்ல ஸுப்ஹ, யார் சுபுஹு துலுகை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்தோடு துலுகிறாரோ அவருடைய சிறப்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹுவ ஃபீ ரிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விட்டார். அவருக்கு பொறுப்பார் யாரே, அல்லாஹ். அவரை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ்வான். நம்ம கபிலின்ற பொறுப்பாளிகளமா இல்லையா, யாரு கரெக்டா சுபுஹுக்கு முழிச்சு சுபுஹுக்கு பள்ளிவாசலுக்கு சென்று விட்டாரோ ஃபஹுவ ஃபீ ரிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே வந்துவிட்டார் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்றாங்க, ஃபவுந்தூர் எபுன ஆதம் ரசூலுல்லாஹி காட்டாங்க, ஃபவுந்தூர் எபுன ஆதம், ஆதமின் மக்களே, சுபுஹு துலுகை யார் சுபுஹு துலுகையை துழுகிறாரோ அவரை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம், அவரை நீங்கள் நோவினைப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை கண்டித்து விடுவார். கரெக்டா பள்ளியாசு போய் சுபு துவிட்டாரா இல்லையா, அவரை வந்து நீங்க என்ன செய்யறா, எதுவும் பண்ணிட வேண்டாம், அவரை நீங்கள் எதுவும் பண்ணிவிட்டால் அல்லாஹ் என்ன செய்வார், உங்களை தண்டிப்பான். ஏன் தண்டிக்கிறான், அவர் வந்து அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய பொறுப்பு இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய ஒருவர் கஷ்டம் கொடுத்தால் அவருக்கு அல்லாஹ் கஷ்டம் கொடுப்பார் என்று ஹதீஸ் சொல்றது. அப்ப நம்மள வந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பு நம்ம அல்லாஹ் எடுத்துக்கணும் என்று சொன்னால் கரெக்டா என்ன செய்யணும், ஃபஜ்ர் ஸலாத்துக்கு பள்ளிக்கு போகணும், ரமதான்ல போயிருப்போம், ரமதானை தாண்டிய ஏனைய மாதங்களிலும் செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்ன வருது சொன்னார், அதாவது புகாரியிலும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து இஜ்திமா போடுவோம், இஜ்திமா சொன்னா ஒன்று கூடாது, அரபில வந்து இஜ்திமா சொன்னா ஒன்று கூடாது, இஜ்திமா இஜ்திமா இஜ்திமாங்க. நம்ம எப்படி இஜ்திமாங்கிற பேர்ல போட்டு ஒரு நாள் இஜ்திமா இல்லாட்டி அரநாள் இஜ்திமா இஜ்திமா என்ற பெயரில் போட்டி மார்க்க விஷயத்தை சொல்றோமோ அதே மாதிரி யாரு இஜ்திமா போடுவாங்களா, மதகுமார்கள் இஜ்திமா போடுவாங்களா. ஹதீஸ்ல வரும் ஹதீஸ்ல புகாரிலேயே முஸ்லிமே வரக்கூடிய ஹதீஸ் மதகுமார்களும் இஜ்திமா போடுவார்கள். அவங்க எப்ப இஜ்திமா போடுவாங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி வருஷத்துக்கு ஒரு இஜ்திமா போடுற மாதிரி இல்லையா, இது வந்து ஐந்தாம் வருட இஜ்திமா, இது வந்து ஏழாம் வருட இஜ்திமா என்று போடுகிறோமா இல்லையா. இப்படி அவர்கள் போடாமல் ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை இஜ்திமா போடுவாங்க. மலக்குமார்கள் வந்து ஒன்று கூடுறது டெய்லி என்ன பண்ணுவாங்க, ரெண்டு தடவை மலக்குமார்கள் வந்து ஒன்று கூடுவாங்க, ஒன்று கூடி கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சுடுவாங்க, அவர்கள் உரையாடி கொள்வார்கள். அதுல எப்பப்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்று ஃபஜ்ர் துஹர் இருக்கா இல்லையா அந்த ஃபஜ்ருக்கு பிறகு, ரெண்டாவது அஸருக்கு பிறகு. அதுல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளோடு மலக்குமார்கள் இருக்கிறாங்க, நம்ம கண்காணிக்க நல்லது கேட்டது மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அதை தாண்டி அல்ல என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்லதை வந்து ஏவலுமா இல்லையா, நல்லதை ஏவ நம்ம இன்னும் கண்காணிக்க அல்லாஹ் வந்து ஒரு மலக்கை வந்து சாட்டி வச்சுப்பார் நம்மளோடு, அல்லாஹ் வந்து ஒரு மலக்கையும் சாட்டி இருப்பார், எல்லா மனுஷன்ட்டையும் ஒரு மலக்கை சாட்டி இருப்பார். அந்த மலக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, சுபுகுத்துலகை டைத்த வருவார், சுபுகுத்துலகைக்கு வந்து அசர் வரை அவளோடு இருப்பார், அசருக்கு பிறகு போயிடுவார், அசருக்கு பிறகு அடுத்த மலக்கு வந்துடுவாரு, அவர் அசர் டு சுபுவோட பார்ப்பார். அவ ஒரு மனுஷனை கண்காணிக்க ஆல்ரெடி மலக்கு உண்டு, அதை தாண்டி அல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு மலக்கு அல்லா சாட்டி ஒருவர் பதிலிருந்து சுபு அசர் வரை இன்னொரு அசரிலிருந்து சுபுகு வர இந்த மாதிரி அல்ல பண்ணி விட்டுருவான். அப்ப ரெண்டு மலக்கு தரல இல்லையா, அந்த ரெண்டு மலக்கு என்ன செய்வான்னு சொன்னா, இந்த பதிலுக்கு வந்தார இவர் கரெக்டா வரும்போது நம்ம தொழுதுகிட்டு இருந்தா அவர் சந்தோஷப்படுவார், பரவாயில்ல இந்த அடியாரம் வந்து அல்லாஹ் வணங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படி சந்தோஷப்படுவாரே. அசல் துணுகையில வந்து போயிருவாரே, போன போது வந்து அல்லாஹ் அந்த மலக்கிட்ட கேட்பானா, என்னுடைய வாழ்வர்களே, என்னுடைய அடியாரை எந்த நிலையில் நீங்கள் அடைந்தீர்கள், அவரை நீங்கள் விட்டு விட்டு வருகிற போது அவன் எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா, நீங்க போகும் போது எந்த வேலையை செஞ்சா, அவனை விட்டு வரும்போது எந்த வேலையை செஞ்சா என்று அல்லாஹ் என்ன செய்வான், மலக்கிட்ட வந்து விசாரிப்பான். விசாரிக்கும் போது இந்த மலக்கு சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அவனை அடைகிற போது அவன் துழுத வண்ணமாக இருந்தான், அவன் சுபு துழுதுகிட்டு இருக்கும்போது வந்தாரா இல்லையா சொல்லுவான, நாங்கள் அவனை அவரை அடைகிற போது அவன் துழுத வண்ணமாக இருந்தான், அவரை நாங்கள் விட்டு விட்டு வந்தோம், வகும் சொல்லுன அவர் துழுத வண்ணமாக இருந்தார், நான் போகும்போது அவர் துழுதுகிட்டு இருந்தாரே, விட்டுட்டு வரும்போது தொழுதுகிட்டு இருந்தாரே என்று இவரை பத்தி அல்லாஹ் இவரை பத்தி வழக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சிலாகித்து சொல்வார், அல்லாஹ் அவரை பற்றி ஏழைய வழக்குமார்களிடத்திலே சிலாகித்து சொல்வார்கள் என்றெல்லாம் வழி சொல்றது. அவ வழக்குமார்கள் நம்மளை பாராட்டனே, அல்லாஹ் நம்மளை பாராட்டனே என்று சொன்னால் கரெக்டா அந்த பதிவுகளை தூரம் என்ன செய்யணும், பள்ளிவாசலுக்கு போயிடனே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறப்புகள் சுபஹானல்லாஹ் இப்படிலாம் சொல்றாங்க பாருங்க, ரெண்டு வேளை தொழுகைய ஜமாத்தா நீங்க தொழுதீங்க, நைட்டு ஃபுல்லா நின்று தொழுதா எவ்வளவு நன்மையை பெறுவீங்களோ அவ்வளவுடனே பேசிட முடியும். ரெண்டு ரெண்டு வேளை தொழுகை இருக்குது, ரெண்டு கரெக்டா பள்ளிக்கு போய் ஜமாத்தா ஃபாலோ பண்ணணும் வைங்க, நைட்டு ஃபுல்லா நின்று தொழுதா எவ்வளவு கூலி அல்லாஹ் தருவாரோ அவ்வளவு அல்லாஹ் தருவானா. அது எந்த ரெண்டு அப்படின்னு சொன்னா, மன் சல்லா சலாத்தல் ஃபஜ்ரி பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோடு தொழுதாரோ அவருக்கு அல்லாஹ் எவ்வளவு கூலி எழுதும் அப்படின்னு சொன்னா, லைலாக இரவு புல்லாக நின்று வணங்கினால் எவ்வளவு நன்மை எழுதப்படுமோ அவ்வளவு நன்மை அவனுக்கு எழுதப்படேன் என்று ஹதீஸ் இருக்கிற. அப்ப இஷாவுக்கு இஷாவுக்கு நம்ம போயிடுறோம், இஷாவுக்கு எப்படி போயிடுறோமோ அதே மாதிரி பதிலுக்கும் சேர்த்து போயிட்டா நம்ம நைட்ல நின்று நைட்ல தூங்குனாலே தூங்குனதாக அல்ல எழுத மாட்டாரா, இவன் நைட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தா என்று அல்ல எழுதுவோம் ஹதீஸ் இருக்கிற. இந்த மாதிரியான பாயிடாரை பரவிடாமா. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஹதீஸ்களை மட்டும் ஞாபகம் போட்டுறேன். அந்த சுபூத்துலகையுடைய சிறப்பை பத்தி புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸை காட்டுறாங்க. இஷாத்துலகையுடைய அந்த ஜமாத்துடைய சிறப்பையும் பதிவுடைய ஜமாத்துடைய சிறப்பையும் ஒருவன் அறிந்தால் வலவு ஏழமூல மாபீகிமா லதௌகுமா வலவு ஹவ்வன், அந்த பதிவு துலகையுடைய சிறப்பையும் இஷாத்துலகையுடைய சிறப்பையும் ஜமாத்துடைய சிறப்பை ஒருவன் அறிந்தால் லதௌகுமா, அந்த ரெண்டு சலா இருக்கும் மக்கள் போட்டி போட்டு வருவார்கள். எப்படி வருவார்கள்? வரவு ஹவன் அவர்கள் ஊனமாக இருந்தாலும் கூட, காலை இல்லாத உணவராக ஊனமாக இருந்தாலும் கூட தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். இந்த சுபு சலாவுல என்ன நன்மை இருக்குது, என்ன சிறப்பு இருக்குது, அல்லாஹ் மறுமையில எந்த அளவு கண்ணியப்படுத்துவார் என்பதை இம்மையில் அவர்கள் அறிந்திருந்தால் என்ன செய்வாங்க? கால் உள்ளவர்கள் மாத்திரமல்ல, கால் இல்லாத ஊனமானவர்கள் தவழ்ந்தாவதே சுபுக்கு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். இந்த அளவுக்கு அந்த துருகையுடைய சிறப்பு இருக்கிறது என்று சொல்லி காட்டாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம வந்து ரமலான மாசத்துல செஞ்சிருப்போம். இந்த ரமலான மாசத்துல செஞ்ச பல சகோதரர்கள் அதே பள்ளிவாசல பார்க்கும் போது இந்த மாசத்துல காம் பார்க்கிறோம், மீண்டும் ரமலான மாசத்துல வரலாம். அப்ப ரமலானுக்கு ரமலான பள்ளிவாசல் அல்ல, ஒவ்வொரு ரமலானிலும் சுபு உள்பட எல்லாத்துக்கும் வரனே. கடைசியா சொல்ற உபதேசம் என்ன சொன்னா, யாருக்கு வந்து சுபுகு துருக கஷ்டமா இருக்குதோ அவங்கள பத்தி அறிமுகப்படுத்துது. பல பேருக்கு நம்ம வந்து நாலு துறைக்கு போயிடுறாங்க. நம்ம நீங்க பாத்தீங்க 90% சகோதரர்கள் நாலு துறை கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஈஸியா தந்துருவாங்க. அசரு மகரிபு இஷா நாலு வந்து ரொம்ப ஈஸி, உன்னதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப யாருக்கு வந்து சுபுகு துருகை கஷ்டமாக இருக்கிறதோ அவன் முனாஃபிக்காக இருக்கிறான். ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. சிரமமாக அது ஒரு சுவையாக கருதப்படும். யாருக்கு பஜ்ரு துலகை கஷ்டமாக இருக்கிறதோ, யாரு பஜ்ரு துலகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்லவில்லையோ அவர் முனாஃபிக்காக இருக்கிறார் என்று ரவிகர் நாயகம் காட்டுறாங்க. என் அருமை சகோதரர்களே யோசிச்சு பாருங்க, நம்ம உண்மையான முஸ்லிமா, உண்மையான மூமினா, முனாஃபிக்கா என்பதற்கு அடையாள நமக்கு சுபுகு வந்து கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா? கஷ்டமா இருந்தாலும் போயிட்டு வைங்க, நம்ம வந்து மூமின். கஷ்டமா இருந்து போக நினைங்க, நம்ம வந்து முனாஃபிக்கு. அப்ப முனாஃபிக்கையா இல்லையா சொல்லிட்டு நான் உங்களை சொல்ல தேவையில்லை, நீங்க மற்றவங்களை சொல்ல தேவையில்லை. அல்லாவுக்கு போயிட்டு நீங்களே இப்படி கேள்வி கேட்டுக்கலாம்னு சொன்னா நம்ம 5-4 வரை கரெக்டா போறோம், சுபுக்கு மட்டும் போக மாட்டோம். அப்ப நம்ம முனாஃபி அடையாளமே சுபுகுக்கு பள்ளிவாசலுக்கு போறானா இல்லையா என்பதுதான் அடையாளமாக இருக்கிறது. எனவே என் அருமை சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஆலிம் என்பதற்கு இலக்கணம் இரையச்சம் உள்ளவர்கள், அவுலியா என்பதற்கு இலக்கணம் இரையச்சம் உள்ளவர்கள். இரையச்சம் என்பது எவைகளை அல்லாஹ் ஃபர்ழ் என்று சொன்னாரோ அவைகளை கட்டாயமாக செய்வது, எவைகளை சுன்னத்துல அபீல் என்று சொல்லுகிறாரோ அவைகளை முடிந்த அளவுக்கு செய்வது, இப்படி ஹலாலான அனைத்து காரியங்களையும் செய்வது. ஹராம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த ஹராத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் தக்வாவாக இருக்கிறது. இதைதான் சஹாபாக்கள் தக்வா என்று புரிந்து கொண்டார்கள். எனவே இந்த தக்வாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை சொன்னார்களோ அவர்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு பயந்து இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்விற்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ அதுபோல இறையச்சமுள்ளவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து ஜன்னத்துல் பிரதோசி என்ற மகத்தான சொர்க்கத்தில் இது போன்று ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.